திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரஹர மகாதேவா. சிச்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் வனநாடனே வழி துணை மருந்தே, மாசிலாமணியே மறை பொருளே. ஏனமாயிரு ஆமையோ எலும்போ ஈடு தாங்கிய மார்புடையானே, தேனை பால் தயே ஆட்டுகந்தானே. தேவனே திரு ஆவடு துறையுள் ஆனையேயனை அஞ்சலெண்டருளாய், ஆயனுக்கு உறவு அமரர்கள் ஏறே. ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏறே. ஆடு பாம்பணிந்து அம்பலத்து ஆடிய அழகர் பாடு பாப்பல பகர்ந்து மற்ற இம்மையில் பயனும் கூடு மேலையில் பயனும் கோதனைத்தையும் ஒருவும் வீடும் வாங்கும் வாணிகத்துரு விரகனை வியப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு, தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு, அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை செய்து கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நாம் இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். மிக அழகான முறையிலே அவர் நமக்கு பல இடங்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் வழங்கி கொண்டே வந்தார் என்று பார்த்தோம். இறைவன் நம்மோடு எப்போதும் ஒன்றாகவே இருக்கின்றார் அத்துவிதமாக என்பதை மிக அழகாக, ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி, மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை, மதியில்லா ஏழையே பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று மிக அழகாக, இந்த எல்லாம் ஆய் ஆய் என்று வருவது அவர் ஒன்றாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. உடனாகி என்பதற்கு உடனாய் என்று சொல்லி வருகிறது. அடுத்து ஆண்டானை என்று வரும் பொழுது அவர் வேறாக இருக்கின்றார் என்று மிக அழகாக, இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருந்து உயிர்களுக்கெல்லாம் உபகரிக்கின்றார் என்ற அத்துவிதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த நிலையை இந்த பாடலின் மூலம் நமக்கு மிக அழகாக உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பாசம் என்று சொல்லும் பொழுது நாம் பதியினை பற்றியும் பசுவினை பற்றியும் ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்து பாசம் என்று சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருட்கள். ஆணவம் அறிவை மறைக்கும், அது கேவல நிலையில சுத்தமா மறைச்சிரும் நம்மள. அதுக்கப்புறம் சகல நிலையில மாற்றி மாற்றி புரியும்படியாக மறைக்கும். ஒரு பொருளை நேரடியாக இதுதான் அதனுடைய தன்மை என்று உணராத வண்ணம் மறைத்து திரிபுணர்ச்சியை தரக்கூடியது. அடுத்து நம்மை அறியாமையிலேயே வைத்திருப்பதால் அந்த அறியாமையின் காரணமாக நாம் புதிது புதிதாக வினைகளை ஈட்டிக்கொண்டே இருப்போம், இருவினைகளை. அந்த வினைகளை சைவ சித்தாந்தம் கண்மம் என்று சொல்லுகின்றது. அந்த கண்மத்தினால்தான் நாம் பிறவிக்கே வருகின்றோம். அப்ப பிறவி நீங்கணும்னா வினை செய்யறத நிறுத்தணும். ஆனா எப்படிலாம் நம்ம வினையை ஈட்டிட்டு இருக்கோம், அந்த வினையில இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது நமக்கு புரிவதே இல்லை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும் அதாவது தெரிந்தும் தெரியாமலும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றாலும் நாம் வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த வினை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 84 லட்சம் யோனி பேதம் அப்படின்னு பார்த்தோம், அதாவது அவ்வளவு பிறவி நம்ம எடுக்கிறோம், அதுல இப்படி வினைகளை எல்லாம் ஈட்டிட்டோம். நம்ம ஈட்டின வினையெல்லாம் பல வினையாக தொல்வினையாக இருக்கும், அது சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகின்றது. நாம் செய்த வினைகள் எல்லாம் சஞ்சிதம் என்று அழைக்கப்படுகிறது. அதுல இருந்து கொஞ்சம் நுகர்வதற்காக நமக்கு இந்த பிறவிக்கு வழங்கப்பட்டதை நாம் பிராரத்தம் என்று சொல்லுவோம். அப்போ இது பிறந்தப்புறம் அனுபவிக்கக்கூடிய வினை பிராரத்தம். பல பிறவிகள்ல பிறந்தப்புறம் செய்து செய்து சேர்த்து வச்சுக்கொள்ள, அது இறந்தப்புறம் அது புறம் போய் சேர்ந்துருது. அது பூரா ஒரு பக்கம் சஞ்சிதமா இருக்கு. இப்போது மீண்டும் புதிதாக ஆகாமியம் என்ற வினையையும் நாம் சேர்த்து கொண்டே வருகின்றோம். ஆக இந்த வினையிலிருந்து என்றுதான் நாம் விடுபடுவது அப்படிங்கும் போது, நமக்கு பல இடத்துல நம்முடைய திருமுறைகள் வந்து இறைவனிடம் விண்ணப்பத்தை வினை நீக்கும் பொருட்டு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சளைக்காமல் நமக்கு வினை நீக்கத்திற்காக பல இடங்களிலே பாடல்களை வழங்கி இருக்கின்றார்கள். இப்போ வினை அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். நம்மால் ஈட்ட, உயிர்களால் ஈட்டப்பட்ட ஒன்றுதான் வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த வினைக்கு ஏற்ப நமக்கு நன்மை தீமைகள் எல்லாம் கிடைக்கின்றது, அதாவது இன்ப துன்பங்கள் நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த வினைகள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நமக்கு அந்த வினை பயன் யாரால் ஊட்டப்படுகிறதோ, ஒருத்தரால நமக்கு ஒரு மனக்கவலை வருதுன்னா அவங்க மேல கோபப்பட்டு திருப்பி நம்ம ஒண்ணு அவங்கள கோபப்படுவோம், அந்த ஒரு எண்ணமே நமக்கு ஒரு பிறவியை கொடுக்கும், ஒரு பாவமாயிரும். அல்லது அவங்கள திட்டுவோம், அதுவும் பாவமாகி நமக்கு பிறவியை கொடுக்கும். அல்லது நமக்கு இந்த துன்பத்தை அவங்க செஞ்சுட்டாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு எப்படி துன்பம் செய்யலாம் என்று யோசித்து ஒரு துன்ப செயலை செய்வோம், அல்லது அதன் மூலமாகவும் நாம் பிறவிக்கு வருவோம். அப்ப இந்த மூன்றும் நாம் செய்கின்ற தவறு. இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. ஆனா எப்படியோ வாழ்க்கையில இது இந்த பொறுப்பா இது புரிஞ்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா அடுத்தவங்க மேல பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, கோபம் இதெல்லாம் நமக்கு வரவே வராது. அப்படி வராம யாவர்க்குமாம் இன்னுரை தானேன்னு திருமூல தேவநாயனார் சொன்ன மாதிரி, அப்படி இனிமையாக பேசிக்கொண்டு மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ பழகி கொண்டோம் என்றால் நமக்கு நிச்சயமாக வினையும் கிடையாது, துன்பம் கிடையாது. முதல்ல பிறவி வருது, பிறவி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல வந்து நம்ம பாவத்தை நிறைய செஞ்சாதானே நமக்கு துன்பமே வரும். அப்ப நம்ம வந்து துன்பம் வராம இருக்கணும்னா பாவம் செய்யாம இருக்கணும். அப்ப நம்முடைய இன்ப துன்பத்திற்கு எது காரணம்னா நம்ம செய்த வினைகள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அழகா சங்க இலக்கியமும் நமக்கு தெளிவா சொல்லுது. அப்போ இந்த நினைவு வந்து நம்ம மனசை விட்டு மாறவே கூடாது. என்னாலதான் எனக்கு இன்ப துன்பம் வருகிறது, யாரும் இதற்கு கர்த்தா இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருந்தாச்சுன்னா பூசலே இல்லாம வாழ்க்கையை எளிதாக கொண்டு போறோம். அப்புறம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் எங்க இருக்க போகுது, இது திருமணத்துக்கு பின்பு டைவர்ஸ் எல்லாம் எங்க இருந்து வரும், வரவே வராது. அப்போ அருளாளர்கள் எல்லாமே நமக்கு இந்த கருத்தை தான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத பாக்கோம். அப்போ இதுவரைக்கும் நாம எடுத்த பிறவிகள்லாம் அப்ப உள்ள நம்முடைய உடம்பெல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் இறந்த உடம்புகள். அந்த இறந்த உடம்புகளால் நுகர்ந்தது போக மிச்சம் இருக்கிறது. ஏன்னா நம்ம செஞ்சதை கொடுத்துட்டே வந்திருக்காரு இல்லையா, அந்த உடம்புகளால் நாம் நுகர்ந்து முடிச்ச மிச்சம் இல்லையா. அப்புறம் பிறந்த உடம்பால இப்ப நம்ம முகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுவும் ஒழிய இன்னும் நம்ம புதுசு புதுசா நுகர போறோம். சொல்லலாம் சொல்லுவோம் நமக்கு, அதாவது இதுதான் விதிங்கிறதெல்லாம் புரியுது, தியரி புரியுது, ஆனா பிராக்டிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப இன்னும் நுகர வேண்டிய வினைகளும் பாக்கி இருக்கு சரியா. அப்போ இறந்த உடம்புகளால் அனுபவித்தது இப்ப பிறந்த உடம்பால எடுத்து அனுபவித்துக் கொண்டிருப்பது, இது போக மிச்சம் இருக்கக்கூடிய வினைக்கு தொல்வினை, பழவினை, சஞ்சிதம் என்று பெயர். இப்ப நம்ம நுகர்ந்து கொண்டு இருக்கிறோமே, அனுபவித்துக் கொண்டே, நுகர்தல் என்றால் அனுபவித்தல், அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் அல்லவா, அதற்கு பிராரத்துவம் என்று பெயர். இந்த வினையை அனுபவிக்கும் போதே மேலே வந்து நம்ம புதுசா வினை ஈட்டுகின்றோம் அல்லவா, தினந்தோறும் ஏற்றோம். அது மனம் வாக்கு காயம் மூணு, அதுல தெரிந்தும் தெரியாமலும் ரெண்டும் இருக்கு. அதுல இப்போ ஒரு வழிபாடே நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழிபாட்டுல வந்து நம்ம இது எல்லாமே இறையருளாலும் குருவருளாலும் நிகழ்கிறதுங்கிற உணர்வோட செஞ்சாத்தான் நம்ம தப்பிச்சோம். அங்கேயும் எனக்கு எவ்வளவு பாடல் தெரியும், நான் எவ்வளவு தலம் போயிருக்கேன், நான் எவ்வளவு விருட்சங்கள் வச்சிருக்கேன், எனக்கு எவ்வளவு பூவும் எனக்கு எவ்வளவு பத்திரங்களும் கிடைக்கு தெரியுமா, நான் எவ்வளவு நேரம் பூஜை பண்றேன் தெரியுமா, என்கிட்ட இருக்க பூஜை பாத்திரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நினைச்சோன்னா இது எல்லாமே தவறுதான். இந்த மாதிரி ஒரு தன்முனைப்போட தவறுகள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமா அதுவும் நமக்கு வினையாக மாறிவிடும். எல்லாமே பெருமா நினைச்சாதான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல இருக்க பூவை கூட பறிச்சு நம்ம வச்சிருக்க சுவாமி மேல போடுறதுக்கும் நிச்சயமா அவரோட அருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அந்த இவ்வளவு எவ்வளவு காலமாவோ நம்ம போற வார பாதையில எல்லாம் பார்த்திருப்போம் அந்த பூக்கள் எல்லாம் இறைவன். ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஊமத்தம்பூவும் தும்பப்பூவும் எடுத்துக்கிடுவோம். நம்முடைய சிறு பிராயம் முதல் கொண்டு நம்ம எல்லாம் எங்க போனாலும் வந்தாலும் தெருவில் அதை பார்த்திருப்போம். அப்ப அது ஊமத்தன் செடியாகவும் தும்பை செடியாகவும் தான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனா இன்றுதான் அது அதை கூட அந்த தும்பப்பூவெல்லாம் பொடி பொடியா கிராமங்கள்ல பறித்து அப்படி ஒரு பூவுக்குள்ள ஒரு பூ அப்படி வட்டமா சொருகி அதை முறுக்குன்னு சொல்லி எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் விளையாடுவோம். இவ்வளவுதான் நமக்கு அந்த நூலை பத்தி அப்ப தெரியும். ஆனா நமக்கு பக்குவம் வரும்போதுதான் சுவாமி புஷ்ப விதி மூலமாக இவை இரண்டும் எவ்வளவு மேன்மையானது சிவபூஜைக்கு என்று உணர்த்துகின்றார். அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளா இருந்தாலும் அது நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வரும்போதுதான் நம்ம பயன்படுத்துகின்றோம் இல்லையா. அந்த தும்பப்பூவை சுவாமி சரசுல வச்சாச்சு அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி விடும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப உயர்ந்த பூ வந்து தும்பை பூ சிவ பூஜையில. நம்ம தர்மயாதீனம் 26வது சன்னிதானம் நித்திய பூஜையில கண்டிப்பாக தும்பை பூ இல்லாம பூஜையே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க அப்ப நம்ம புதுசாக ஆகாமியத்தையும் சேர்த்து கொண்டிருக்கு புது வினை. அப்ப பிறந்த உடம்பால் முகந்து நின்ற வினைகளை அந்த உடல் விடுற வரைக்கும் அதாவது ஆயுள் எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் நம்ம அதை நுகர்ந்து கொண்டே இருக்க போறோம். அதை துய்த்தல் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது துய்த்து தீர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுகர்தல் துய்த்தல் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அது வரைக்கும் இந்த ஆயுள் காலம் வரைக்கும் நம்ம அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறோம். ஆனா இறை வழிபாடும் நல்லொழுக்கத்தில் தலை நிற்றல் அப்படிங்கிற விஷயங்களோட நம்ம இருந்தோம் என்றால் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு பதிக பாராயணம் பண்ணி நாமத்தை சொல்லி சிவ புண்ணியங்களை செஞ்சா நமக்கு வந்து வினையே இருக்காதா பாவமே இருக்காதா அப்படின்னு ஒரு ஐயம் வரும். அது இருப்போம், இல்லாமல்லாம் போகாது. ஆனா இந்த வழிபாட்டினால் அல்லது இந்த நல்லொழுக்கத்தில் தலைப்படுவதால் அது வல்வினை மெல்வினையாக மாறிடும். ஒரு பழமொழி உலகு எல்லாம் சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சும்பாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், இன்னொரு பழமொழியை சொல்லலாம், தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம். தம்பிரான்ங்கிறது நம்முடைய சிவபெருமான் தான். தலை தப்புனது தம்பிரான் புண்ணியம்ன்ட்டு. இப்ப மோசமான ஒரு பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்போம் தெரிந்தோ தெரியாமலோ, அது எந்த பிறவில செஞ்சதோ தெரியாது. ஆனா சாமி அதை இந்த பிறவில நம்மால் எவ்வளவு தாங்க முடியுமோ அதற்கு தகுந்த நல்வினையும் அதற்கு தகுந்த தீவினை அந்த ரெண்டின் பயனான புண்ணிய பாவங்களை இன்ப துன்பமாக நமக்கு ஊட்டுவிக்கின்றார். அதுவும் நம் பொருட்டு, நம் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் பொருட்டு தான் நமக்கு அவர் செய்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வல்வினை தாக்குனா நம்மால தாங்கவே முடியாது. அது அப்படியே வல்வினையாக நம்மை தாக்காமல் அது இப்போ நம்ம வந்து தினந்தோறும் காலையில இருந்து இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அப்புறம் நமக்கு வேண்டாத மாதிரி பேச்சுக்கள்லாம் காதுல விழும், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கண்ணில் படும். அப்ப இதெல்லாம் எதுக்கு நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதை பார்த்தாவது நம்ம திருந்திக்கிடணும். நம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, எவ்வளவு மோசமான கஷ்டங்கள் எல்லாம் எல்லாரும். இப்போ நமக்கு ஒரு நோயினா நம்ம வருந்து ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என் காலெல்லாம் எப்படி வலிக்குன்னு நம்ம வருத்தப்படுவோம். ஆனா நம்மை விட மோசமான ஒரு நோயாளி இருப்பாங்க, அவங்கள பார்க்கும்போது அப்ப இறைவன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கல, ஏதோ நம்ம செஞ்ச ஒரு வல்வினையை மெல்வினையா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க பழகி கொள்ள வேண்டும். இறைவன் என்ன செய்தாலும் நம் நன்மைக்குத்தான் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு உறுதி வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அது நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல்கள்ல எக்கச்சக்கம் இருக்கும். பல இடங்கள்ல அவர் நமக்கு நல்லா அதை சொல்லிக்கிட்டே போவார். இப்படி நமக்கு இந்த மாதிரி ஒரு இடையறாத ஒரு இறை உணர்வு நம்மிடம் இருக்கும் என்றால் வினை நமக்கு வல்வினையாக தாக்காமல் மெல்வினையாக வரும். சரி பரவாயில்ல, இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம், சுவாமி நம்ம கூடவே இருக்கார், கங்காணியாக இருக்கின்றார், எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசனாக இருக்கின்றார், நமக்கு கூடவே இருந்து நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள கடத்தேத்தி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நான் சொல்லிட்டாரு. முதல் பாட்டுல சொல்றாருல, மனத்துள் வைத்தாய் அப்படின்ட்டார். நான் ஏன் பித்தான்னு திட்டுனார், இவர் தானே திட்டுனாரு. அப்ப வந்து பொது நிலையில இறைவன் அவருக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்புறம் அவரு சிறப்பாக தன்னை அவர் மனசுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம், நான் இப்படி பேசிட்டேன்னா உனக்கு அடிமையா இருக்க முடியாதுன்னு வாதிட்டுட்டனே அப்படின்னு சொல்லி, அதனால அதுக்கப்புறம் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லுகின்றார். எல்லாமே இறைவன் உணர்த்தினால்தான் நாம் உணர முடியும், அவரை வழிபட முடியும் என்பதை இந்த பாடல் நமக்கு ரொம்ப தெள்ள தெளிவா அந்த பதிகம்பரம் சொல்லியிருப்பார். மகுடமாக அந்த மகுடமே நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அதுக்கு அடுத்தால இந்த மாதிரி வழிபடணும், அதுல பாடணும், பாடுதல் வந்து சரியே. அப்புறம் சரியை பண்ணி உங்களுக்கு தெரியும், நந்தவனம் வைக்கிறது, பூ பறிக்கிறது, பூ தொடுக்கிறது, சுவாமிக்கு கொண்டு பூவெல்லாம் சேர்க்கிறது, அழகிடுதல், மேலுக்கிடுதல், இது போன்ற பல பணிகள் நமக்கு அதுல வந்துகிட்டே இருக்கு. பாடுவது என்பது இந்த சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம் என்பதுல முதலாவதாக வரக்கூடிய சரியை. அப்ப பண்ணோட பாடணும். முதல்ல தனிப்பாடல்கள்லாம் மிகுதியாக பாடியிருக்கலாம், சரியா? ஆனா என்னைக்கு நமக்கு திருமுறைன்னு ஒண்ணு அறிமுகம் ஆயாச்சோ, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இவருடைய பாடல்கள்லாம் நம்ம கையில கிடைச்சுன்னா நிச்சயமா ஒரு பண்டே நான் செய்த பாக்கியத்தால்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ண போய் தான் நம்ம இன்னைக்கு திருமுறைகளை கையில தொட்டு சிந்திக்கக்கூடிய தன்மையில நம்ம இருக்கிறோம். சரி, அதுல பாருங்க, மிக அழகாக பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் அப்படின்னு சொல்றாரு. திரு பைங்கிலி அப்படிங்கிற தலத்துல, அதாவது அவரை நம்ம வந்து பரவுதல் அப்படின்னா வழிபடுதல், அவரை வழிபடணும், பாடணும், ரெண்டும் செய்யணும். வழிபடணும், வழிபாட்டுல கண்டிப்பா பாடல் இருக்கணும். என்னதான் அவசரம்னாலும் அனுஷ்டானம் பண்ணும் போதும் சிவபூஜை பண்ணும் போதும் கண்டிப்பாக பஞ்சபுராணம் பாட வேண்டும். அப்படி பாடுற யாரெல்லாம் பாடுகின்றார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் இறைவன் மிக அழகாக பற்று, அதாவது அந்த வினை பற்றை அறுத்து விடுகின்றார் என்று மிக தெள்ள தெளிவாக நமக்கு அந்த பாடலிலே அவர் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்த்திரு. பைங்கிலி என்ற தலம் மிக அழகான ஒரு வரலாறு தெரியும் நமக்கு. இவருக்கு பொதிசோறு கொடுத்துட்டு கோயில் வாசல் வரைக்கும் இவரை கொண்டு வந்து விட்டுட்டு போவாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த தலத்து பாடல்ல தான் அவரு மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு, அதாவது பாடணும், திருப்பி 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 நம்ம பாடணுங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது அழகா, குறவம் நாரிய குழலினார் வளை கொள்வதே தொழிலாகி நீர் இரவும் இம்மனை அறிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல பரவி நாள்தோறும் பாடுவார் வினை பற்றருக்கும் பைங்கிலியீர் என்று அப்படி சொல்றாரு மிக அழகாக. யார் நாள்தோறும் இறைவனை பாடி வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய வினைகளை பற்றறுத்து, வினை பற்ற அறுத்து விடுறார். உலகப்பற்று அறுக்கணும், வினை பற்ற அவர் அறுத்து விட்டுருதார். அப்படி வினை பற்ற அறுபட்டால் அப்புறம் நமக்கு பிறவிங்கிறது நிச்சயமாக இருக்காது என்பதால் மிக அழகாக அந்த கருத்தினை அந்த பதிகத்திலே அவர் நமக்கு பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தே வினைகளும் விண்டன. இறைவனுடைய பாதத்தை நினைக்கணும். நேத்தே நான் சொன்னேன் இல்லையா, இறைவனுடைய நாமம் அருமருந்து. திருமூல தேவன் நாயனார் சொல்லும் போது அவருடைய திருவடிகள் வந்து மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்ற, மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எங்கே பிராந்தன் இணையடி தானே என்கிறார். அப்ப திருவடி வந்து மருந்தாக இருக்கின்றது என்பதை நமது திருமூல தேவநாயனார் சொல்கிறார். அவர் நாமம் மருந்தாக இருக்கின்றது, அவர் நாமமே மருந்தவை மந்திரம் என்ற பாடல்ல அவர் நாமமே சிந்தைசை நன்னஞ்சமே என்று ஞானசுந்த பெருமான் பாடியிருக்கின்றார். அடுத்து திருந்து தேவன்குடி தலத்துல அவருடைய வேடமே நமக்கு மருந்தாக இருக்கு. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் திருந்து தேவன்குடி தேவதே வைத்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடம். அருந்தவத்தோர் தொழக்கூடிய வேடம் சிவவேடம். அந்த சிவபெருமானுடைய வேடத்தை பார்த்தா அதே நமக்கு மருந்தாவும் மந்திரமாகவும் வேலை செய்கிறது என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருப்பார். அந்த வகையிலே இறைவனுடைய நாமத்தை நினைக்க வேண்டும் என்று பார்த்தோம், இறைவனுடைய புகழை பாட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து அவருடைய பாதங்களை நாம் திருவடிகளை நினைக்க வேண்டும். அந்த இறைவனுடைய தூக்கிய திருவடியை நம்ம அப்படி இந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடியை மனசுல எப்போதும் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பர் சுவாமியும் சொல்லுவாங்க இல்லையா, நனைந்தனைய திருவடி என் தனைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே. நம்ம அவரை நினைக்கணும் நினைச்சா நமக்கு இது நடக்கும். நினைந்தொருகும் அடியாரை நெய்ய வைத்தார். ஏன் இப்படி நெய்ய வைக்காரு? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அடுத்த வரியிலே பதில் இருக்கு. முதல் வரியில கேள்வி, ரெண்டாவது வரியில பதில். அதே மாதிரிதான் இவரு சொல்றாரு, நீங்க அவர் பாதங்களை நான் நினைச்சேன், நினைச்சவனோ என்னோட வினைகள்லாம் நீங்கி விட்டது என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினையும் போக விட்டானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது யார் அவரை பக்தியோடு வழிபடுகின்ற, பாவித்தல் அப்படிங்கிறது பாவனையோடு வழிபடுறது. அப்படி யார் அவரை பக்தியோட வழிபடுகிறார்களோ பாவிக்கின்றார்களோ அவங்களுடைய பாவத்தையும் வினையையும், பாவம்ங்கிறது அதாவது செய்யும் போது வினை, செய்த பின்பாக அங்கே நமக்கு சேர்ந்து இருக்கும் போது அது பாவம் என்று வரும். ஆக இது இரண்டையுமே நீக்கி விடுகின்றார் என்று மிக அழகாக நமக்கு அந்த பாடலிலே தெளிவாக உணர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதாவது மடித்தாடும் அடிமை கண் இன்றியே என்று நமக்கு தில்லையிலே பாடினார் அல்லவா, அந்த பதிகத்துலதான் சொல்றார். தடுத்தாட்டி தருமனார் தமர்சக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அப்படின்ட்டு. நிச்சயமாக அடியார்களுக்கு வந்து அதாவது எமலோகம் போகக்கூடிய வேலையே இருக்காது, அவங்களுக்கு நரக தண்டனை இருக்காது, இறைவன் நம்மை தடுத்து ஆட்கொள்வார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி விழுந் திருவினாரை தருமனார் தமர் சிக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் கிட்டேயே வர முடியாது. தெரியாத அன்பர் நாளும் உழ்கணும், நாளும் உழ்கி தெரியாத அன்பராய் சென்று முன் அடி விழும். அதாவது அவர் முன்னால விழுந்து வணங்கணுங்கிறது மீண்டும் மீண்டும் நமக்கு பல பாடல்கள்ல அவரு வலியுறுத்தி சொல்லி கொண்டே போகிறார் என்று நான் அது அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அப்படிங்கிறாரு. அதாவது கருமை நிறம் உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் நம்மை கட்டுனா அந்த கட்ட அறுத்தெறிஞ்சிருவாராம் சுவாமி. நம்ம கண் கூட பார்த்தோம் மார்க்கண்டேயருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு இல்லையா. இவர் கொண்டு கயரை போடுறாரு, அவர் ஒரே மிதிதான். காலனா இருந்து எல்லாருக்கும் காலத்தை முடிவு செய்யக்கூடிய அந்த காலன், காலகாலனாகிய சிவபெருமானால் அவனுடைய உயிரே போய்விட்டது. கண்கள்லாம் விழுந்து கண்கள்ல இருந்து குருதி கட்டி அவன் உயிரே போயிட்டு திருப்பி அவனுக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கால சம்ஹார மூர்த்தி அப்படின்ட்டு, கால காலனே கம்பன் எம்மானே காணக்கண் அடியன் பெற்றவாறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடும்போது இறைவனை காலகாலன் என்று நமக்கு பதிவு செய்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானா நம்ம எவ்வளவு ஒரு உறுதிப்பாட்டோட அவரை வழிபடணும் அப்படிங்கறத நமக்கு தெளிவா உணர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வெண்மதிய கன்னியானை ஒரு மன்ன கூட்டத்தை உருண்டோட உதைத்து உதைத்துகந்து உலவா இன்பம் தருவானே என்று சொல்லுகிறார். அதாவது அந்த யமனை வந்து அவர் உதைச்சாரு, உதைச்சதோட மட்டுமில்ல மார்க்கண்டேயருக்கு நித்திய தன்மையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கணும். அதே மாதிரி உய்தாடி தெரியாதே உள்ளமே ஒளி கண்டாய் ஊன் கண் நோட்டம் எத்தாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே நம்மை நாளும் பைத்தாடும் அரவினன் படர் சடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தி எம் பெருமானை பெற்றாமன்றே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். மனசுக்கு அறிவுறுத்துறார். படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பையும் விரிஞ்ச ஜடையும் உடையவனாகிய சிவபெருமான் நல்ல ஒளிமயமா இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அடைந்தவர்களுடைய பாவத்தை அவர் நீக்குகின்றார். பாவம் தீர்க்கும் பித்தாடினே சொல்லியாச்சு. அப்போ யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை தீர்க்கின்றார் அப்படின்னு நீக்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அழகாக பித்து கொண்டு ஆடுகின்றார், பெரும்பற்ற புலியூர்ல இருக்கின்றார். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாம் என்ன பெற வேண்டும் என்றால், நமக்கு எதனாலும் குறைவில்லாத ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்மை நாள்தோறும் இறைவன் தாங்கி கொண்டே இருக்கின்ற, இதை பார்த்துதான் எல்லாரும் அவங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லைன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க புகழுதாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா இறைவன் நம்மை அங்கனம் ஆட்கொண்டு நம்மை காக்கின்றார் என்பதை மிக அழகாக அதிலே சொல்லி, அதனால உடம்பு மேலேயே உன்னுடைய கண்ணோட்டத்தை வைக்காம அதை முற்றிலும் ஒழித்து விட்டு இறைவன் மேல உன்னோட கண்ணோட்டத்தை செலுத்து என்று மிக அழகா, உய்தாடி தெரியாதே உள்ளமே ஒளிகண்டாய் உன் கண் ஓட்டம் அப்படிங்கிறார். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் போதும், இந்த உடம்பு வந்து ஜடம், இதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கவே வேண்டாம். அந்த உயிர் உள்ள இருக்க உயிர் அழியாதது, நித்திய தன்மை உடையது, சித்து பொருள். இந்த ஜட பொருளுக்கு கொடுக்காம அந்த சித்து பொருளை நம்ம மனசுல எடுத்து இந்த பிறவி எதற்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற ஞானிகளோட வாக்குல சொல்லப்பட்டதை பின்பற்றி அந்த மாதிரி ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அமைதியான வாழ்க்கையை கழிக்கலாம். இதுக்கு காட்டுக்கு போக வேண்டாம், ஏதோ மலையடிய வாரத்துல அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம். நம்ம வீட்டுல இருந்தாலுமே ஒரு தவ வாழ்க்கையை தெளிவாக வாழ்வதற்கு இதெல்லாம் நமக்கு துணை செய்கிறது அப்படிங்கறத நமக்கு தெளிவா நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த பதிகத்துல. அடுத்து பாருங்க, பக்தராய் பாவிப்பார் பாவமும் வினை போக விட்டானே, அதுதான் நம்ம இதுல முந்தி சிந்திச்சது. ஆக இந்த பதிகத்தை நம்ம கற்றானும் குலையுமார் அன்றியே கருதுமா கருத கிட்டார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர்கான். அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட நூல்களை நாம் எப்போதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டு கல்தானும் குலையுமாறு என்று சொல்லுகின்றார். கல்லு கூட குலையுமா, அதோட தன்மை தன்னோட தன்மை மாறி உருகுமா. அப்படி தன்னை நினைக்கக்கூடிய முறையில யாரு இருக்காங்களோ அப்படி வல்லவராய் இருப்பவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல், எந்த வகையிலையும் குறை இருக்காதான். சில பேருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாது, வழிபாடு செய்ய முடியாது. அவங்க எல்லாம் வருந்துவாங்க, வருந்தவே வேண்டாம். நம்ம வழிபாடு நம்ம மனதால ஒரு அக வழிபாடு முதல்ல செய்து கொண்டே வரணும்னு இறைநாமத்தை சொல்லி கொண்டே வரணும். அந்த இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே வந்தோம் என்றால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய பெருமான் அதை கண்டு இந்த ஆன்மாக்கு பக்குவம் இருக்கின்றது. அதனால இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய வல்வினியை மெல்வினையாக்கி அதனை வழிபாடு செய்ய வைப்போம் என்று அவரே நமக்கு வழிபாட்டினை வகுத்து கொடுத்து விடுவார். அதைத்தான் மிக அழகாக எந்த குறையும் இல்லாம அவர் நம்மை ஆட்கொண்டு வைத்துக் கொள்ளுவார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு சொன்னார் என்று பார்த்து, அடுத்து நாடுடைய நாதன்பால் நன்றென்றும் செய்மனமே நம்மை நாளும் தாடுடைய தர்மனார் தமர்சக்கில் இடும்பொழுது தடுத்தாட்கொள்வான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதாவது தலைமையை உடைய கூட்டுவனுடைய ஏவலர்கள் பல நாளும் நம்மள வந்து செக்குல போடணும், ஒவ்வொரு நோயா வருது. இந்த இப்ப ஏதோ நமக்கு ஆயிரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அதுல இருந்து நம்மளை யார் காப்பாத்திட்டே வர்ற அந்த எந்த கணத்துல எல்லாம் நம்ம பயப்படுறோமோ. ஒரு டெஸ்ட் எடுத்திருப்போம் டாக்டர்கிட்ட போய், அதுல அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் மாறுதலா ஒண்ணு வந்திருக்கும், இவ்வளவுதான் இருக்கணும் இவ்வளவு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு நம்மை அறியாமலே ஒரு அச்சம் வரும். ஆனா அது மாதிரி நமக்கு என்ன வந்தாலும் இவரை நாம் சிக்கனை பிடித்து கொண்டோம் என்றால் அவர் நம்மை தடுத்தாட்கொள்வார் என்பதுல எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது என்பது இந்த பாடலிலே நமக்கு சொல்லி இந்த பதிகம் போறோமே கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லை, அதாவது சிதம்பரத்துக்கு பாடிய பதிகம் மடித்தாடும் அடிமைக்கண் என்று. அந்த பதிகத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படித்து அதனுடைய பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.